நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil.
காதலும் சாதியும் படைப்பவர் மகா தமிழ் பிரபாகரன்.
சுரேந்தர் என்கிற நாத்திகனும் கிருத்திகாவும் ஒரே சாதியைச் சேர்ந்த காதலர்கள். கூடுதலாக தூரத்து உறவு முறைதான் என்றாலும் அவர்களால் அவ்வளவு எளிதாக திருமணம் என்ற பந்தத்தை உருவாக்கிக் கொள்ள முடியவில்லை. நாத்திகன் RSS வாதியாக இருந்து பெரியாரிய அரசியலை ஏற்றுக்கொண்டவர். திருமண வாழ்க்கை என்று வரும்பொழுது அந்த அரசியலே பிரச்சனையின் மையமாகவும் இருந்துள்ளது.
நான் RSS-லிருந்து வெளியே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே இந்த சென்னையிலே மயிலாப்பூர்லயே இங்கேருந்து வீடு மாற்றிட்டு இன்னொரு பகுதிக்கு போகிறோம். அதான் விசாலாட்சி தோட்டம்ன்ற பகுதிக்கு வீடு மாற்றிட்டு போகிறோம். அந்த பகுதியில் எதிர்க்க ஒரு பெரியார் படிப்பகம், திராவிடர் கழகம் நடத்திட்டு இருந்த படிப்பகம். அந்த படிப்பகத்துக்கு ஆப்போசிட்டில் எங்கள் வீடு. தினமும் வெளியில் ஒரு சிந்தனை பலகை இருக்கும். அந்த சிந்தனை பலகையில் ஏதாச்சும் விமர்சனம் பண்ணி, பெரிய கடவுளை விமர்சனம் பண்ணி இல்லை சாதியை விமர்சனம் பண்ணி ஏதாச்சும் ஒரு கொட்டேஷன்ஸ் எழுதப்பட்டுகிட்டே இருக்கும், டெய்லி எழுதுவாங்க. ஆனால் எனக்கு காலையில் எழுந்திரிச்சதும் முதல் வேலை அவங்க என்ன எழுதியிருக்காங்க, நைட் எழுதுவாங்க, நைட்டு ஒரு 11 மணி அது மாதிரி எழுதுவாங்க. எனக்கு அங்கே இருக்க தோழர்களோடு இப்போ நல்ல பழக்கமாக இருந்தாலும் அப்போ சுத்தமாக யாருனே அறிமுகமாகாத ஒரு பகுதியில் போயிருக்கோம், பழக்கம் இல்லை. அதனால் அவங்க கூட நின்றுட்டு பேசிகிட்டு இருக்க வாய்ப்பும் இல்லை. நான் வெளியில் வேலையை முடிச்சுட்டு வருவேன், வெளியில் பழைய இது இருக்கா அதில் புதுசாக எழுதியிருக்காங்களான்னு பார்ப்பேன். பழசே இருந்ததுன்னா வீட்டுக்கு போய்டுவேன். மறுநாள் காலையில் முதல் வேலையாக அதை தான் பார்ப்பேன், என்ன எழுதியிருக்காங்க இன்றைக்கி அப்படின்ற மாதிரி. எனக்கு அறிமுகமான ஒருத்தரை அந்த படிப்பகத்தில் ஒரு தடவை பார்த்தேன், ராவணன் சொல்லி. நான் கேட்சரத்தில் ஒர்க் பண்ணும்போது அவர் அந்த நிறுவனத்தில் வேலை விஷயமாக வந்துட்டு போவார். அப்போ எனக்கு அறிமுகமானவர் அங்கே பார்க்குறேன். பார்த்தோன்னே, நீங்கள் எங்கே இங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறேன். எங்கள் படிப்பகத்துக்கு வந்தேன். ஆனால் எனக்கு உடனே கோவம் தான், நீங்கள் எப்படி கடவுள் இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணலாம், ஆனால் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க, கடவுள் இல்லாமல் எப்படி எல்லாமே இயங்குது அப்படின்னு நான் கேள்விகளை கேட்க, எல்லா கேள்விகளுக்கும் அவங்க பதில் சொன்னாங்க. அவங்க கேட்ட ஒரு கேள்வி கூட என்னால் பதில் சொல்ல முடியல. அப்போ எல்லாமே அறிவியல் பூர்வமாக அவங்க விளக்க எனக்கு ஒரு கேள்விக்கும் பதில் இல்லை அப்படின்னு ஒன்று. நான் விதண்டாவாதியும் கிடையாது, ஆனால் அவங்ககிட்ட நான் தெளிவாக சொன்னேன், உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் என்னால் ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியல, என்னால் தான் முடியலையே தவிர எங்கள் அமைப்பால் முடியாது. அப்போ RSS அந்த திமிரில் முடியாது அப்படின்ற எண்ணம் கிடையாது. எங்கள் அமைப்பிலேருந்து ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டோம், நீங்கள் ஒரு ரெண்டு பேரும் உட்காருங்க விவாதிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னது. அதுக்கப்புறம் RSS-ல போய் நான் கூப்பிட்டேன், இந்த மாதிரி வாங்க விவாதிப்போம் அப்படின்னு கூடும்போது அவங்க ஒருத்தரும் வர தயாரில்லை. ஏன்னா அவங்க சயின்டிஃபிக்காக பேசுவாங்க, அவங்ககிட்ட நம்ம பேச முடியாது, நம்மளை ஏமாத்துறாங்கன்னு ஏமாற்றிட்டு இருந்தாங்கன்றது மட்டும் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக படிப்பகத்துக்கு போகிறதுக்கு ஆரம்பித்தேன். தொடர்ச்சியாக அவங்களோட பெரியார் வந்து பெரியார் கடவுள் மறுப்பு அப்படின்றதுனால மட்டும் என்னால் கடவுள் தலைவராக என்னால் ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க ஆரம்பிச்சு, சின்ன சின்ன புத்தகங்கள், அவரோட சாதி மறுப்பு சித்தாந்தம் எனக்கு ரொம்ப சிந்தனை ரொம்ப பிடிச்சிருந்து. அதுக்கப்புறம் சரியான தலைவர் பெரியார் தான் அப்படின்னு சொல்லி பெரியாரை ஏற்றுக்கிட்டு தொடர்ச்சியாக இயங்கினேன். அதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு நான் RSS அந்த மைண்ட் செட்டில் இருக்கும்போது இவங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். பேசுறது, இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது, இந்த மாதிரியான தகவல் இதுவெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் கொள்கை ரொம்ப பெரியாரை படிக்க சாதி மறுப்பு, சாதி ஒழிப்பு இதெல்லாம் பேச என்னடா போயும் சுயசாதி திருமணம் பண்ணிக்கணுமா அப்படின்ற ஒரு சிந்தனை. அதுக்கிடையில் ஒரு இவங்களோட தொடர்ச்சியாக தொடர்பு பேச ஃபோன்லலாம் பேச முடியாது, இவங்க திடீர்னு கால் பண்ணால் தான் உண்டு. அப்படி காதலிச்சுட்டு இருந்தோம். எப்பயாச்சும் கால் பண்ணுவாங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு காலே பண்ணாமல் இருப்பாங்க, இல்லை இவங்க நினப்பில் இருக்காங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் திருமணத்துக்கு தயாராகிட்டாங்களா, எந்த பதிலும் நமக்கு புரியாது. ஏன்னா அவங்க வீட்டில் தெரிஞ்சிருச்சு, அவங்க வீட்டில் மாட்டிக்கிட்டாங்க, லவ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லேயே அவங்க வீட்டில் மாட்டிக்கிட்டாங்க.
ஃபஸ்ட்டு இவங்களை லவ் பண்ணும்போது வீட்டில் மாட்டிக்கிட்டேன், ஒரு மாதத்துலேயே மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டோடனே நான் அப்பாலாம் வேண்டாம், அவன் சரியில்லை, பெரியாரிஸ்ட்டு சரியான ஒரு இது இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு அவர் தான் வேணும், நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னும் போது இல்லை ஒத்துக்க மாட்டோம்னு அவ்வளோ ஒரு இது. 4 வருஷம் வெயிட் பண்ணேன், அப்பயும் சரி நம்மளா வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன். இவங்க வீட்டிலேருந்து வந்து கேட்டோம், ஒத்துக்கல.
எனக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து போய் எங்கள் சித்தப்பா போய் பேசுகிற அந்த மாதிரி, அந்த பையன் உங்கள் பொண்ணு லவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், அப்புறமா எதுக்கு நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது, இல்லை என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டோம், ஓகே பண்ண போகிறோம், கை நினைக்க வராங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சிட்டார். எங்கள் சித்தப்பா ரொம்ப இதுவாக, நீங்கள் நான் வந்து நாகரிகமாக வந்து கேட்குறோம், நீங்கள் ஏதோ தவிர்க்கணுன்ட்டு பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் ஏதாச்சும் சிக்கல் அப்படின்னா என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு, அவர் சாதாரணமாக தான் சொல்லிட்டு வந்தார். நான் போய் கேட்குறேன், அதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் அவசரப்பட்டாங்கன்னா என்கிட்ட நீங்கள் இது பண்ணாதீங்க. அவங்க குறிப்பாக தடுத்தது காரணம் என்னோடய பொருளாதாரம். இன்னொன்று, நான் பெரியார் இயல் கடவுள் மறுப்பு சாதிய ஒழிப்பு இந்த மாதிரியான தத்துவத்தில் இயங்குறேன் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பு தான். இவங்களோட தாத்தா பார்த்தீங்கன்னா பெரிய பெரியார், பெரிய இவங்க பெரியார் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அடுத்தபடியாக அவங்க எம்ஆர் ராதா வந்திருக்காரு, பெரியார் இயக்கத்தில் முக்கியமான இடத்துல இருந்திருக்காரு. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு அவருக்கு அந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கல. அதனால் இவங்க பசங்க எல்லாருமே, இவங்க அப்பா எல்லாமே சாதியவாதியாகவும் அப்படியே மதவாதியாகவும் அப்படியே இருந்ததன் விளைவு இப்போ பெரியாரிஸ்டுகளை பார்த்தாவே அவங்களுக்கு பிடிக்காத அளவுக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட பேசணும், நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எல்லா சைடும் முடிவும் முயற்சியும் பண்ணியாச்சு, நீங்கள் தான் ஓகே பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க அதுக்கப்புறம் வர தயாராக இருந்தாங்க வீட்டை விட்டு.
அதுக்கப்புறம் இவங்க வந்து லாஸ்ட்டாக சொன்னாங்க, இல்லை நீ வந்து தான் ஆகணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. சரி வந்துட்டோம், வந்துட்டு காரில் தான் எங்கள் கல்யாணம் நடந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை ராவகாலத்தில் நான் தாலி கட்டணும்னு கம்பல் பண்ணதுனால தாலி கட்டினாங்க, கட்டி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆச்சு, அடிதடி ரத்தம் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் ஆச்சு. ஆனால் நான் வீட்டில் எங்கள் வீட்டில் பார்த்துருந்தா கூட இவ்வளோ சுதந்திரமாக சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா. அதுக்கு வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருப்பாங்க. பக்கத்து தெருவுக்கு போனோம்னா கூட எங்கள் பின்னாடி எங்கள் மாமாங்க எங்கள் அண்ணன் அவங்கள கூட தான் அனுப்புவாங்க, எங்கேயோ தனியாகலாம் அனுப்ப மாட்டாங்க. இவரை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோனோ அப்போ தான் ஒரு வெளியே என்ன நடக்குது என்ன அப்படின்னு. இப்போ எங்கேயா போனால் கூட நான் தனியாகவே போகிறேன், வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், ரொம்ப சுதந்திரமாக இருக்கேன்.
சாதி ஒரு பிரச்சனையா இல்லைனாலும் பொருளாதாரம் ஒரு பிரச்சனையா இருக்கு,
மிகப்பெரிய பிரச்சனை. அதில் பொருளாதாரம் மிகப்பெரிய பிரச்சனை தான். ஆனால் பொருளாதாரம் மட்டுமே பிரச்சனை கிடையாது, பொருளாதாரம் மட்டும் பிரச்சனை. சாதி ஒன்று, ரெண்டாவது சாதி ஒழிப்பு பேசுறதே ஒரு பிரச்சனையா இருக்கு. அது சுயசாதிக்குள்ள திருமணம் பண்றவனா இருந்தா கூட பெண் வந்து வந்து தன்னோட சாதியை தன் மதத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும், அதை நான் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா என் பொண்ணு இப்படியே இருக்கணும், என் பொண்ணு இப்படி இருந்தாதான் எனக்கு நான் சொல்றத கேட்டு நான் சொல்றவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சொல்றவங்க கூட குழந்தை பெற்றாதான் என் சாதியா இருக்கும். அது
இந்த படிநிலையில கீழ்நிலையில் இருக்கிற சாதிகள் வந்து மேல்நிலை இருக்கிற பெண்களை வந்து திட்டமிட்டு திருமணம் செய்யறதா அப்படி ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை உருவான காலகட்டத்துல இருந்து. அதை எப்படி பாக்குறீங்க?
திட்டமிட்டு எல்லாம் காதல் வராது, திட்டமிட்டு எல்லாம் காதலிக்க முடியாது. நான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இவங்களை காதலிச்சுட்டு இருந்தேன், ஒரு இயல்பாக இயற்கையாக ஏற்பட்ட அவங்க மேலே ஈர்ப்பு தான், நான் இனக்கவர்ச்சி தானே காதல், அவங்கள மேலே ஈர்ப்பு தான் வந்து அவங்கக்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் திருமணம் வரைய முடிஞ்சது. ஆனால் இது கிடையில நான் திட்டமிட்டு ஒரு விஷயம் பண்ணேன் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு, சாதிக்குள்ளேயே திருமணம் பண்ணுறதா, சாதிக்குள்ளேயே திருமணம் பண்ணுறதான்னு யோசிச்சு இவங்களோட தொடர்ச்சியாக பேச முடியாத சூழல் இருக்கும்போது இவங்க எனக்காக காத்திருக்காங்களான்னு தெரியாத கூட தெரியாமல் இடையில வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணணுன்ற ஒரு சிந்தனையில் அப்படியே சமூக வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தங்க எனக்கு திரும்ப ஒரு ப்ரொபோசல் வந்தது, திருமணத்துக்கு காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபோசல் வரும்போது அவங்க கூட சரி நம்ம பழகும், அவங்க வேறு சாதி நான் வேறு சாதி, நம்ம பழகும், செட் ஆச்சுன்னா நம்ம தொடர்ச்சியாக, ஏன்னா முதிர்ச்சியான பெரியாரைகளை படித்து முதிர்ச்சியான ஒரு நிலையில் இருந்தேன், தொடர்ந்து நம்மளோட மைண்ட் செட் செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் திருமணத்தை பற்றி சிந்திப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க கூட பேசும்போது சுத்தமாக எனக்கு அவங்களுக்கும் செட் ஆகும். அது ஒரு இயற்கையாக இல்லை, அது ஒரு செயற்கையாக இருந்தது. எந்த இடத்துலையும் திட்டமிட்டுலாம் காதல் வராது. இதுக்கு இடையில வந்து அரசியல், இந்த அரசியல் கட்சிகள் திட்டமிட்டு செய்கிறாங்க, திட்டமிட்டு காதலிக்கிறாங்க. இவங்களோட என்னென்னா சாதியை பாதுகாக்கணும், சாதியை பாதுகாக்கிறதுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி தாழ்த்தப்பட்டவனையோ இல்லை தனக்கு சாதிக்கு படிநிலைக்கு கீழே இருக்கவனையும் கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து இவங்களுக்கு உடன்பாடு இல்லை, விருப்பம் இல்லை.
ஒரே குடும்பத்தில் மகனையும் மகளையும் கையாள்வதில் பெரும் வேறுபாட்டை உணர்ந்துள்ளேன் என்கிறார் கிருத்திகா.
ஃபஸ்ட்டு வீட்டில் பையன் லவ் பண்ணி வேற கேஸ்ட் கல்யாணம் பண்ணால் கூட பண்ணி வச்சிடுறாங்க, பெண்கள் வந்து பண்ணால் அதை ஒத்துக்க மாட்டுறாங்க. எங்கள் அண்ணனையும் வேற கேஸ்ட் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் எங்கள் அண்ணன் தேத்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எனக்கு பண்ணி வைக்கல. நானா அப்பா சொல்கிறது தான் கேட்கணும், அம்மா சொல்கிறது தான் இப்படி தான் இருக்கணும், நீ போயிட்டேன்னா அசிங்கமாயிடும் எங்கள் குடும்பத்துக்கு, இப்படி ஆகிடும் அப்படி இப்படின்ட்டு இது பண்ணி வைக்கிறது. பெண்கள்லாம் அடக்கி வைக்கணும் வீட்டில் தான்.
திருமணத்திற்கு முன்பு வருவது மட்டுமே காதலா? இல்லை, வீட்டில் பார்த்து செய்து வைக்கும் திருமணத்திலும் காதல் உண்டுதானே? அன்பு என்ற பந்தத்தில்தானே அந்த வாழ்க்கை தொடர்கின்றது? ஆனால் அந்த காதல் உறவை ஏற்பாடு செய்யும் பெரும்பான்மையான திருமண முறைகள் சாதியின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படுகிறது. சமூகம் பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு உள்ளாகி இருந்தாலும் சாதி தவிர்க்கப்பட முடியாத யதார்த்தமாக உள்ளது. ஏன் இது தொடர்வது ஆரோக்கியமா அல்லது இதிலிருந்து விலகுவது அவசியமா? பொறுத்திருங்கள், வெவ்வேறு விதமான குரல்களை கேட்போம்.
காதலும் சாதியும் படைத்தவர் மகா தமிழ் பிரபாகரன். நிகழ்ச்சி தயாரிப்பு ரைசர்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil